ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 5, கர்மயோகம், கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 3. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. நேயஸ்ஸ நித்த சந்நியாசீ யோ நாத்வேஷ்டி ந காங்க்ஷதீம் நிர்த்வந்தோ ஹி மகாபாஹோம் சுகம் பந்த பிரமுச்சதீம். நீயஸ நித்ய சந்நியாசீ யோ நாத்வேஷ்டி ந காங்க்ஷதீம் நிர்த்வந்தோ ஹி மகாபாஹோம் சுகம் பந்தா பிரமுச்சதீம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். எவன் ஒருவன் தனது செயல்களின் விளைவுகளில் வெறுப்பு வெறுப்பு அற்றவனோ அவன் நிரந்தரமாக சந்நியாசியாக ஆவான். பலம்புரிந்திய புயங்களை உடைய அர்ஜுனா எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டு அத்தகையோன் பௌதிக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகின்றான். ஓம் அஜானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகய சக்ஷுரன் மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமது பக்தி வேதாந்த சுவாமின் நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சுன்னவாதீம் பாஷாத தேச தாரிணிம். பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூப ஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்த சக்திகம். யம் பிரம்மாவர்ணேந்திர ருத்ர மருதை சுன்பந்தி திவ்யை ஸ்தவை வேதை சாங்க பத க்ரமோ உபநிஷது காயந்தி யம் சாமக தியானாவஸ்திததத்கதீன மனசா பஷ்யந்தி யம் யோகினம் யஷ்யந்தம் நாவிதோ சுரா சுரகணா தேவாய தஸ்மை நமஹ. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 5, கர்மயோகம், கிருஷ்ண உணர்வின் செயல், பதம் 3 இருக்கும். பகவத்கீதை பல பக்தர்கள் நம்மளுடைய குழுவில் சேர்ந்துள்ளார்கள். அவர்களுடைய நன்மை காண்டி பகவத்கீதையில் 700 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. 18 அத்தியாயங்களை கொண்டது. பகவான் முக்கியமாக 5 தத்துவங்களை பற்றி பேசியிருக்கிறார். முதல் தத்துவம் என்ன என்றால் ஆத்மானா என்ன, அதுக்கப்புறம் பரமாத்மா பற்றி. ஆத்மா, நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் நினைத்து கொள்வது நம்ம இந்த உடல் அப்படின்னு நினைத்து கொள்கிறோம். ஆண், பெண், முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின் அப்படின்னு நினைத்து கொள்கிறோம். ஆனால் பகவத்கீதையில் முதல் முதல்ல கிருஷ்ணர் சொல்கிறார், நாம் அந்த சரீரம் கிடையாது, நம்ம ஆத்மா அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். எவன் ஒருவன் இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் புரிந்து கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் வந்து வெற்றியடைந்து விடுவான். ஏன் அப்படின்னா, நம்மளோட உலகத்தில் பல பேர் பல விதமான பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த சரீரத்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக தான் இருக்கிறது. இந்து முஸ்லீம் அடித்து கொள்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாத்தையும் வந்து ஹிந்துவாக இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் கிறிஸ்துவர்களாக மாற்றுகிறார்கள். இதெல்லாமே வந்து சரீர சம்பந்தப்பட்டு தான் எல்லாமே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. எவன் ஒருவன் வந்து ஆத்மா அப்படிங்கிற தளத்தில் வந்து இயங்குகிறானோ சண்டை சச்சரவுகளுக்கு வேலையே கிடையாது. எல்லாருமே ஆத்மா, கிறிஸ்டனும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது, ஹிந்துவும் கிடையாது, எல்லாருமே ஆத்மா, எல்லாருமே வந்து கடவுளுடைய குழந்தைகள். எப்படி சூரியன் ஒன்றும், சூரியன் எங்கன்னா வந்து கிறிஸ்டனுக்கு ஒரு சூரியனோ, ஹிந்துக்கு ஒரு சூரியனோ, முஸ்லீமுக்கு ஒரு சூரியனும் இருக்கா, அப்படி வந்து கிடையவே கிடையாது. எல்லாமே ஒரே ஒரு சூரியன் தான். தண்ணி எடுத்துகிட்டா எல்லாம் ஒன்றே தான், எல்லாத்துக்கும் வந்து அப்போ ஒன்று தான். மலை அப்படின்னா எங்கன்னா ஹிந்து வீட்டில் மட்டும் பெய்தா, இல்லை வந்து முஸ்லீம் வீட்டில் மட்டும் பெய்தா, ஹிந்தியில் கிறிஸ்டின் வீட்டில் மட்டும் பெய்தா, எல்லாமே வந்து பொதுவாக தான் மழை பெய்யுது. அதுபோல் எப்போ வந்து நம்ம ஆத்மா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறோமோ இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்க்க முடியும். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்கிறார், பரமாத்மா அப்படிங்கிறத பற்றி, கடவுள்னா யார் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, பூமி ரபோ நல வாயு கம்மனோ புத்திரேவச்சம் அகங்காரயத்தியம் மே பின்னா பிரகிருதி வஸ்ததா எட்டு விதமான மூலக்கூறுகள் இருக்கின்றன அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்கிறார். படைப்புகளை பற்றி, இந்த பௌதிக படைப்புகளை பற்றி சொல்கிறார். அதுக்கப்புறம் நம்மளுடைய கர்மத்தை பற்றி சொல்கிறார். கர்மம் அப்படின்னா விளைவுகள், தப்பு காரியங்கள் செய்தால் தப்பு விளைவுகள், நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல விளைவுகளை பற்றி சொல்கிறார். இது நான்காவது விஷயம். ஐந்தாவது விஷயம் நம்மளுடைய நேர கணக்குகளை பற்றி சொல்கின்றார். இந்த ஐந்து விதமான தத்துவங்களை பற்றி கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில் வந்து சொல்கிறார். 18 அத்தியாயம் 700 ஸ்லோகங்களை கொண்டது குருக்ஷேத்திர மகாபாரத போர். அப்போ வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். எப்படி ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி அர்ஜுனன் வந்து எத்திர எத்திர எத்த யோகேஸ்வர கிருஷ்ண எத்திர வார்த்தோ தனுர்தரம் தத்திர ஸ்ரீர்வஜயோ பூதி துர்வாணி தீர்ம திருமமஹா. யார் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கிருஷ்ணர் இருக்கிறாரோ, எங்கெங்கெல்லாம் வந்து கிருஷ்ணருடைய பக்தர்கள் இருக்கிறார்களோ, அங்கே என்றைக்குமே வந்து வெற்றி அப்படின்னு சஞ்சயன் சொல்கிறார். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையிலையும் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை நம்ம வந்து பின்பற்றினோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி எளிமையாக வந்து அடையலாம். போன பதங்களில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கேள்வி கேட்டான், ஏ கிருஷ்ணா, வந்து செயல்களை துறப்பது நல்லதா இல்லை பக்தி தொண்டின் செயலாற்றுதல் வந்து நல்லதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டான் முதல் பதத்தில் 5வது அத்தியாயத்தில். அதற்கு கிருஷ்ணர் வந்து போன பதங்களில் பதிலளித்தார், ஹே அர்ஜுனா, செயல்களை துறப்பது மிகவும் நன்று, அது வந்து வந்து பக்தி தொண்டில் செயலாற்றுவதும் நன்று, இருந்தபோதிலும் இது இரண்டிலும் எது நன்று நல்லது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எவன் ஒருவன் வந்து பக்தி தொண்டில் செயலாற்றுகிறானோ அது சிறந்தது அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து போன பதங்களில் சொன்னார். இந்த பதங்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எவன் ஒருவன் உண்மையான சன்னியாசி அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா, தனது செயல்களிலிருந்து பலன்கள், தனது செயல்களின் விளைவுகள், ஒரு விளை ஒரு ஒரு காரியத்தை செய்கிறோம் அதிலிருந்து வரக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய செயல்களின் விளைவுகளை வந்து வெறுக்கிறதும் கிடையாது, விருப்பப்படுறதும் வந்து கிடையாது. இந்த ரெண்டும் எவன் கடைபிடிக்கிறானோ அவன்தான் உண்மையான சன்னியாசி ஆகின்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுகிறான், அவன் முக்தி அடைந்த ஆத்மாவாக கருதப்படுகிறான் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இந்த பதங்களில் வந்து சொல்கிறார். சில பிரபுபாதர் சொல்கிறார், அர்ஜுனன் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரதம் போரில் தண்டவே போட மாட்டேன் அப்படின்னு வெறுத்தான், நான் வந்து சண்டையை போட மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எப்போ அவன் பகவத்கீதையை கேட்டானோ அதுக்கப்புறம் என்ன பண்ணான், வெறுக்கிறத விட்டுவிட்டு அவன் என்ன பண்ணான், சண்டை போட ஆரம்பித்தான். சண்டை போட்டுட்டு அவன் எந்த விதமான செயல்களையும் வந்து விரும்புவதும் இல்லை. அவன் வந்து அதுலேருந்து சண்டை போடுறான், இப்போ அதுலேருந்து வரக்கூடிய செயல்கள் அவன் விருப்பப்படவும் இல்லை. அவன் என்ன பண்ணான், அதிலிருந்து வரக்கூடிய அவன் வந்து கிருஷ்ணருடைய ஆனந்தத்துக்காண்டி சண்டை போட்டான். அதுக்கப்புறம் வந்து அதில் என்னென்னலாம் விளைவுகள் வந்துச்சோ, பலன்கள் வந்துச்சோ, அதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டான். அதுதான் வந்து உண்மையான சன்னியாசி அப்படிங்கிறத வந்து பெயர். சன்னியாசி அப்படின்னா இது வந்து யார் யாரெல்லாம் காவி உடைய உடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பேர் சன்னியாசி அப்படிங்கிறது வந்து கிடையாது. நீங்களே இன்றைக்கி ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபா காசு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வந்து காவி உடை கிடைக்கும் அவங்களுக்கு எளிமையாக, அதை போட்டுக்கிட்டான் அப்படின்னா அது சன்னியாசி ஆகிட முடியாது. எவன் ஒருவனுக்கு வந்து சன்னியாசிக்கு உள்ள தகுதியெல்லாம் இருக்கிறதோ, மனோபாவங்கள் இருக்கிறதோ, அவன்தான் வந்து சன்னியாசியாக கருதப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஊரில் வெள்ளம் வந்துருச்சு, அப்போ ஒரு அம்மா என்ன பண்ணுறது, ஆற்றை வந்து கடக்க முடியாமல் ரொம்ப தடுமாறிட்டே இருந்துச்சு. வந்து வெள்ளம் அதிகமாக அதிகமாக உயிர் போனாலும் மரணம் கூட ஏற்பட்டால் ஏற்பட்டுரும். அந்த மாதிரி தருணத்தில் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, தத்தளிச்சிக்கிட்டே இருந்துச்சு, என்ன பண்ணடா பண்ணுறது, அப்படிடா நம்ம நதியை கடந்து போகிறது அப்படின்ட்டு. அப்போ ஒரு சன்னியாசி வந்தார். அந்த சன்னியாசி வந்துட்டு அவருக்கு அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணார், நீ வாமா என் தோளில் வந்து நின்றுக்கோ, நான் வந்து உன்னை ஆற்றை கடந்து அந்த பக்கம் விட்டுறேன், நீ வீட்டுக்கு போயிடலாம், வந்து உனக்கு வந்து மரணம் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி என்ன பண்ணுறார், அந்த அம்மாவுக்கு வந்து உதவுறாரு. அப்போ அந்த அக்கறைக்கு கொண்டு போய் விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், கொஞ்ச நேரம் நின்று அப்போ அந்த அம்மா என்ன பண்ணோம், அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம், தம்பி நீ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணப்பா, ரொம்ப வந்து எனக்கு உதவி செஞ்ச, உன்னால தான் என் உயிரே வந்து, நீ இல்லைனா என் உயிரோடு போயிருக்கோம், அந்த மாதிரி எதனா சொல்லுமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். இல்லைனா வந்து அவங்களோட நம்பர் வாங்கிட்டு அவங்களோட நட்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பல விதமான காரியங்கள்லாம் இந்த உலகத்தில் பண்ணுவார்கள். ஆனால் இவர் என்ன பண்ணார், அவர் பாட்டு விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கார். அந்த மாதிரி வந்து உதவி செஞ்சார், 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்கப்புறம் உதறி தள்ளிட்டு எதுவுமே நடக்காதது போல் அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். ஆனால் அவன் இந்த இவர் இறக்கி விட்ட உடனே அங்கே ஒரு 2 சன்னியாசிகள் வந்து கரையில் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இந்த சன்னியாசியை வந்து உதவி பண்ணுறத. அப்போ இந்த 2 சன்னியாசிகளும், அடடே இவன் ஒரு சன்னியாசி, இவன் எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து உதவி செய்கிறான் அப்படிங்கிறத பற்றி இந்த ரெண்டு சன்னியாசியும் பல மணி நேரங்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் என்ன பண்ணார், உதவி செஞ்சார், 5 நிமிஷத்தில் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த வந்து பெண்ணை வந்து ஞாபகத்துலையும் வச்சுக்கலாம், எதுலேயும் வச்சுக்கலாம், அவர் பாட்டுக்கு முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் இந்த இரண்டு சன்னியாசிகள் என்ன பண்ணால், பல மணி நேரம் அந்த பெண்ணை பற்றி பேசி கொண்டே இருந்தார்கள். அப்போ இதிலேருந்து உண்மையாக யார் அதிகமாக நட்பு வச்சுருக்கிறார்கள் அப்படின்னா, இந்த இரண்டு சன்னியாசிகளும் ஏன் அப்படின்னா, அவங்களோட மனதில் என்ன பண்ணியிருக்கு, அந்த பெண்களை பற்றி நினைத்து கொண்டே இருந்தார்கள். இவர்களுக்கு வந்து உண்மையான சன்னியாசிகள் கிடையாது. யார் ஒருத்தர் உதவி பண்ணார், அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். அதுபோல் எல்லாமே குணநலங்களை வைத்து தான் வந்து சன்னியாசி அப்படிங்கிறத வந்து கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் உண்மையான சன்னியாசி அப்படின்னா, அவர் வந்து எதையும் விரும்பவும் மாட்டார், வெறுக்கவும் மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், வரக்கூடிய பலன்களை வந்து கிருஷ்ணரிடம் வந்து அர்ப்பணம் செய்து விட்டு விடுவார். அப்படி வரும்போது அவர் அந்த மாதிரி மனோநிலைமையில் எப்படி எப்போ வந்து இயங்குகிறாரோ, அப்போ அவர் வந்து என்றைக்குமே ஆனந்தமாகவே இருப்பார். நம்மளே நம்மளோட வாழ்க்கையில் எந்த காரியத்துக்கும் விரும்புவதும் கிடையாது, வெறுக்கிறதும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்றைக்குனா நம்ம தடுமாறுவோமா, பற்றுதல் வந்து இருக்கவே இருக்காது நம்ம. அதனால தான் கிருஷ்ணர் இந்த பதத்தில் வந்து சொல்கிறார், செயல்களின் வந்து விளைவுகளில் வந்து விரும்பவும் கூடாது, வெறுக்கவும் கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்புறம் சில பேர், சரி அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ஆசைகளே விட்டு விடலாமா, இப்போ நம்ம வந்து வெறுக்கவும் கூடாது, விரும்பவும் கூடாது, அப்போ ஆசைகளே விட்டு விடலாமா அப்படின்னா, ஆசைகள் இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியாது. எந்த மனிதன்னா இருக்கானா, ஏங்க எனக்கு ஆசையே கிடையாதுங்க அப்படின்ட்டு யாருமே வந்து கிடையவே கிடையாது. அப்படி ஆசைகள் இல்லைனாலே சில பிரபுபாதர் சொல்கிறார், மரணம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் எவன் ஒருத்தன் பணமாக கிடக்குறான்னு அவனுக்கு தான் ஆசைகள் இருக்காது. உயிருள்ள மனிதன் எல்லாருக்குமே வந்து ஆசைகள் இருக்கும். அப்போ ஆசை இல்லாததுக்கு ஆசை இல்லைன்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நம்மளுடைய பௌதிக ஆசைகள் எதுவும் இல்லை, எல்லாமே ஆன்மீக ஆசைகள் தான் வந்து இருக்கிறது. அப்போ பௌதிக ஆசைகள் இல்லாமல் ஆன்மீக ஆசைகள் இருந்துச்சுனாலே அவன் ஆசை இல்லை என்று பொருள். அதுக்கப்புறம் சன்னியாசி அப்படின்னாலே வந்து பணத்தை தொடக்கூடாது, வந்து காசு பணம் அதை வந்து தன்னியாசி அப்படிங்கிறத கையில் தொடவே கூடாது. இதுதான் வந்து சன்னியாசியோட நியமனம் வந்து. அதனால் சில பிரபுபாதர் சொல்கிறார், இப்போ சன்னியாசிகள்ட்ட போயிட்டு யாருனா பணம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மூஞ்சி திருப்பிக்கோங்க, ஐயோ பணத்தை நான் தொடக்கூடாது அப்படின்னு திரும்பிக்கோங்க. ஆனால் சில பிரபுபாதர் சொல்கிறார், பணம் யாருனா கொடுத்தாங்க அப்படின்னா அதை வாங்கி நம்ம பகவானோட வந்து சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். நான் வந்து பணத்தையே தொடமாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறத விட, அவர் கொடுக்குற பணத்தை என்ன பண்ணும், முழுக்க முழுக்க கிருஷ்ணருடைய செயல்களில் ஈடுபடுத்தணும் அப்படின்னா அவர் தான் உண்மையான சன்னியாசி. ஒரு நாள் ரூப கோஸ்வாமி பிருந்தாவனத்தில் இருந்தார். அவர் இருக்கிறப்ப ஒரு சிந்தி, அவர் என்ன பண்ணார், பயங்கர செல்வந்தர். அவர் வந்து ரூப கோஸ்வாமிகிட்ட சொன்னார், எனக்கு வந்து உங்களுக்கு சேவை செய்யணும் போல் இருக்கிறதே, நான் வந்து கிருஷ்ணருக்கு கண்டி சேவை செய்யணும் அப்படிங்கும் பொழுது ரூப கோஸ்வாமி என்ன பண்ணார், உனக்கு என்ன கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கோ அதை கொடு அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் இந்த சிந்தி என்ன பண்ணார், அவர்கிட்ட வந்து நிறைய செல்வங்களும் பணங்களும் வந்து ரூப கோஸ்வாமிகிட்ட வந்து கொடுத்தார். இவர் ரூப கோஸ்வாமி, கோஸ்வாமி அப்படின்னாலே வந்து இந்திரியங்களை கட்டுக்குள் வைத்திருப்பவர், ஒரு சன்னியாசி. அவர் என்ன பண்ணார், எல்லா பணத்தையும் வாங்கிட்டு பகவானுக்கு ஒரு அற்புதமான வந்து ஒரு கோயிலை நிறுவினார். இது போல் சன்னியாசி அப்படிங்கிறவர் பணத்தை கண்டாலே ஓடி விடுறது கிடையாது சன்னியாசி. அந்த பணத்தை யாருன்னா ஒருத்தருக்கு வந்து நல்ல காரியத்துக்கு கொடுக்குறாங்க, கிருஷ்ணருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை வாங்கி முழுக்க முழுக்க கிருஷ்ணருடைய செயலை ஈடுபடுத்திட்டோம் அப்படின்னா அவர் வந்து உண்மையான சன்னியாசி அப்படின்னு பொருள். சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்குது, அனாசக்தஸ்ய விஷயாம் யதார்க்கம் உபயுஞ்சிதே நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சதே. சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அனாசக்தஸ்ய விஷயம், அனாசக்தஸ்ய விஷயம் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை விட்டு விடுவது வந்து, எதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு வந்து பிரதிகூலியமாக இருக்கோ, கிருஷ்ணர் செயலை ஈடுபடுத்த முடியாதோ அந்த காரியத்தெல்லாம் விட்டு விடுவது. அனாசக்தஸ விஷயம் யதார்க்கம் உபயுஞ்சிதே நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சதே. எதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு வந்து சேவையில் ஈடுபடுத்த முடியுமோ அதை எல்லாமே வந்து செய்ய வேண்டும். அது வந்து எதெல்லாம் கிருஷ்ணருடைய செயலை ஈடுபடுத்த முடியாதோ அதெல்லாத்தையும் வந்து விட்டுவிட வேண்டும். அதுக்கு பேர் தான் உண்மையான யுக்த வைராக்கியம். யுக்த வைராக்கியம் அப்படின்னா உண்மையான சந்நியாசம் அப்படின்னு என்று பொருள். இப்போ நம்மளே கேட்கலாம், ஏங்க நீங்கள் வந்து சன்னியாசத்தை பற்றி சொல்கிறீங்க, நானும் திருமணமானவன், இதை வந்து என்னோடய வாழ்க்கையில் இதில் வந்து நான் இந்த நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லேருந்து நான் எப்படி கடைபிடிப்பது, இதனால் எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, முன்னாடி சொன்னது போல் சன்னியாசி அப்படிங்கிறவன் வந்து உடை அணிந்திருப்பவன் மட்டும் வந்து கிடையாது. எவெல்லாம் வந்து இந்த சொல்லியிருக்க கோட்பாடுகளை கடைபிடிக்கிறானோ, நம்ம வந்து திருமணம் ஆயிருந்தாலும் சரி, நம்ம வந்து பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, கிரகஸ்தராக இருந்தாலும் சரி, சன்னியாசியாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த கோட்பாடுகளை கடைபிடிக்கும் பொழுது விருப்பம் வெறுப்பும் இல்லாமல் இருந்தாலும், ஒரு 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 பெண் இருக்காங்க, இல்லைனா ஒரு ஆண் இருக்காங்க, ஒரு கணவன் இருக்காங்க, அவர் எப்போ கணவன் வந்து நம்மளோட கனவின் வந்து இப்போ ஒரு 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 மனைவியின் மேலே வந்து விருப்பு வெறுப்பு ரெண்டுமே இல்லாமல் இருக்காரோ, அப்போ அவர் நிம்மதியாக இருப்பார். சன்னியாசி மட்டும்தான் இது பொருந்தும் அப்படிங்கிறது வந்து கிடையவே வந்து கிடையாது. அப்புறம் சில பிரபுபாதர் சொல்கிறார், குரங்குகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கே இருக்கும், மலைப்பகுதியில் வந்து இருக்கும். அந்த குரங்குகள் என்றைக்குன்னா உடை அணிஞ்சு பார்த்துருக்கீங்களா, வந்து உடை அணிஞ்சிருக்கவே அணிஞ்சிருக்காது, அது அப்படியே வந்து என்ன பண்ணோம், மலைப்பகுதியில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணுவோம், குரங்கு ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு தவிக்கிட்டே வந்து இருக்கும், இங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டே ஓடியாந்துக்கிட்டே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அது உடை போடாதே மலைப்பகுதியில் இருக்கும், மரத்தில் இருந்து தாவிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் மரத்தில் இருக்கிற பழங்களை பறித்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து இருக்கும். அதே போல் சன்னியாசி அப்படிங்கிறவர் மலைப்பகுதியில் இருக்கார், அவர் வந்து எப்படி வந்து குரங்கு வந்து உடை அணியிலையோ, அதுபோல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடை கூட அணிஞ்சிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா கொஞ்சோண்டு எதனா உடை அணிஞ்சிருப்பார்கள், இல்லைனா அது உடை இல்லாமல் வந்து இந்த மங்கி மாதிரி இந்த குரங்கு மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி வந்து குரங்கு வந்து வனத்தில் இருக்கோ, அதுபோல் சன்னியாசிகளும் வனத்தில் இருப்பார்கள். எப்படி குரங்கு வந்து பழத்தை சாப்பிடுதோ, அதுபோல் இந்த சன்னியாசிகளும் பழத்தை சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். இப்படி இருக்கிற சன்னியாசிகளுக்கு பெயர் என்ன அப்படின்னா குரங்கு சன்னியாசி என்று பொருள். இவர்கள் மலைப்பகுதியில் எந்த விதமான காரியங்களையும் செய்யாமல் சும்மா அந்த குரங்குகள் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோ அதுபோல் இவர்களும் சுற்றி கொண்டே இருந்தார்கள் அப்படின்னா அதுக்கு குரங்கு சன்னியாசி அப்படிங்கன்னு வந்து பெயர். ஆனால் விருந்தாவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோபிமார்கள், கோபிமார்கள் எப்போ வந்து கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல இசைக்கின்றாரோ, அப்போ கோபிமார்கள் எல்லாமே வந்து படு பயங்கரமான ஆனந்தம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணர் எப்போ புல்லாங்குழல் இன்னிக்கிறாரோ இசைக்கிறாரோ, விருந்தாவனத்தில் சொல்லப்பட்டிருக்கு மலைகள் எல்லாமே வந்து பறக்க ஆரம்பிக்கும், நதிகள் எல்லாமே வந்து ஓடுவதை நிறுத்திவிடும், நதிகள் எல்லாமே நிறுத்திவிடும், பறவைகள் எல்லாமே வந்து பறப்பதை நின்றுவிடும், மலைகள் எல்லாமே வந்து உற்சாகத்தில் வந்து பறக்க ஆரம்பித்து விடுமா, அந்தளவுக்கு மிகவும் ரம்யமாக வந்து கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைப்பார். அப்படி இசைச்சாலே இந்த கோபிமார்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, வீட்டில் இருக்கிறத வந்து சில பேர் வந்து குழந்தைகள் பால் கொடுத்துட்டு இருந்தாலும் சரி, பால் கறந்துட்டு இருந்தாலும், பசு மாட்டில் கறந்துட்டு இருந்தாலும் சரி, அடுப்பில் வச்சுருந்தாலும் சரி, எந்த விதமான காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூர தூக்கி போட்டு கிருஷ்ணர் எங்கே புல்லாங்குழல் இசைக்கிறாக்கோ அங்கே ஓடுவார்கள். இதற்கு பெயர் தான் வந்து உண்மையான சந்நியாசம். எந்த விதமான பற்றுதல்களும் எங்கேயும் வந்து கிடையவே கிடையாது, கிருஷ்ணர் மேலே தான் வந்து பக்தி. ஸோ அதுபோல் அது மாதிரி நம்ம எங்கே வந்து விருப்பு வெறுப்பு இந்த விதத்தில் சொல்கிறது போல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து உண்மையான சந்நியாசத்தை கடைபிடிப்பதற்கு சமம். அப்படி இந்த கோட்பாடுகளை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா என்றைக்குமே வந்து நம்ம வாழ்க்கையில் ஆனந்தமாக வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். எப்படி ஒரு தாமரை இருக்குது அப்படின்னா அது தண்ணிக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் அது தண்ணி வந்து மேலே படவே வந்து படாது, அதுபோல் நம்ம வந்து இருக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் இன்னொரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து கிரிக்கெட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. வேறு எந்த விளையாட்டுக்கும் யாரும் முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான திறமைகள் எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். நம்ம கால்பந்தாக இருக்கட்டும், வேறு ஏதோ வந்து நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்குது, அதில் நிறைய வந்து திறமைகள்லாம் இருக்குது. அவர்களுக்கு வந்து வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு வந்து விமான செலவுக்கு பணம் கூட கிடையாது, அவருக்கு ஆதரவு கொடுப்பதற்கு உற்சாகப்படுத்துவதற்கு யாருமே கிடையாது. ஆனால் கிரிக்கெட்டை பார்த்துங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் வந்து கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட்னு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து முதல்ல வந்து நம்மளுடைய நேரத்தை விரயம் செய்கிறோம், இரண்டாவது நம்மளோட பணத்தை விரயம் செய்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், கேபிள்காரன்ட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கோம், இல்லைனா வந்து இன்டர்நெட்டில் வந்து கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் இல்லைனா என்ன பண்ணுறோம், நம்மளோட நேரத்தை விரயம் அடிக்கிறோம். வந்து கிரிக்கெட் எங்கே நடக்குதோ அங்கே ஸ்டேடியத்துக்கு போயிட்டு நம்ம பணத்தை கொடுத்துட்டு அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னங்க நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தில் நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு வந்து கேட்குற மாதிரி இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. ஆனால் நம்மளோட புத்தியின் கூர்மையாக கொஞ்சம் நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா, நம்மளே கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அவன் கிரிக்கெட் விளையாடுறான், அவன் கோடிக்கணக்கான பணத்தை அவன் சம்பாதிக்கிறான், அவன் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சுட்டு எங்கன்னா ஏழை மக்களுக்கு எங்கன்னா உதவி செஞ்சுருக்கானா எவனா ஒரு கிரிக்கெட்டுக்காரன்? நம்மளே இன்றைக்கி தமிழகத்தில் பல இடத்துல வந்து போராட்டங்கள் பண்ணுறாங்க விவசாயிகளுக்காண்டி. அதுபோல் விவசாய மக்கள் எவ்வளவோ வந்து இறந்து போயிடுறாங்கள, அவர்களால் வந்து கடன் அடைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த கிரிக்கெட்டுக்காரர்களெல்லாம் பல கோடி கணக்கில் ஒரே ஒரு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு 2 செகண்ட் நடித்தான் அப்படின்னா அவனுக்கு பல கோடி ரூபா பணம் கிடைக்குது. அவன் வந்து ஒரு கிரிக்கெட்டில் வந்து ஒவ்வொரு கேம்லேயும் வந்து ஒவ்வொரு கிரிக்கெட் மேட்ச்லேயும் பல கோடி ரூபா கிடைக்குது. அந்த பல கோடி ரூபா எங்கேருந்து கிடைக்குது? நம்ம பார்க்குறதுக்கு வந்து நம்ம பார்க்குறதுனால தான் அவனுக்கு கிடைக்குது. நம்ம பார்க்கலன்னா அவனுக்கு கிடைக்குமா? நம்மளால் கிடைக்காது. நம்மளோட பணத்தை தான் அவன் வந்து பல கோடி கணக்கில் சம்பாதிக்கிறான். ஆனால் மனிதர்கள் சாதாரண, இப்போ நம்ம வெள்ளம் வந்துச்சு வந்து சென்னை மாநகரில், யாருனா கிரிக்கெட்காரன் வந்து உதவி பண்ணனா? இல்லை வந்து யாருனா வந்து இப்போ விவசாயிகள் இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்கள, அவர்களுக்கெல்லாம் எவ்வளோ விதமாக எவ்வளோ கடன் இருக்குல்ல, அவர்களுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணுறானா? எவனும் உதவி பண்ணவே மாட்டான். ஆனால் என்ன பண்ணுறான், இவன் பல கோடி கணக்கில் வந்து சம்பாதிக்கிறான். அதுவும் நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுறது, அதை போய் பல மணி நேரங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. பார்த்துக்க நம்ம வந்து கிரிக்கெட் வந்து விளையாடுறோம் அப்படின்னா நமக்கு உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். இல்லை வந்து கிரிக்கெட்டில் நம்ம எதனா கற்றுக்க போகிறோம் அப்படின்னா பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில முறைகளில் துரதிருஷ்டவசமாக அரசாங்கமே லீவ் விடுது, அரசாங்கமே லீவ் விடுது. அப்போ அரசாங்கமே லீவ் விடுறதுனால அந்த கிரிக்கெட்டை போயிட்டு எல்லோரும் என்ன பண்ணு பார்த்துட்டே இருக்கோம். கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்க வேணும் அப்படின்னு. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, வந்து பயங்கரமாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சுப்பா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு நாளைக்கு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ட்டு பயங்கர ஒரு விருப்பம். அதே வந்து தோத்து போயிட்டு அதுக்கப்புறம் வெறுப்பு, எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, கல் எடுத்து அடிக்கிறது. முதல் நாள் என்ன பண்ணுறது, அவர்களுக்கு பெரிய பெரிய கட் அவுட்லாம் வைக்கிறது. அது வந்து இந்தியாவில் இருக்கிற அணிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பயங்கர உற்சாகப்படுத்துறது, எல்லா விதமான வேலையும் பண்ணுறது. ஆனால் அடுத்த நாள் தோத்துட்டா அப்படின்னா உடனே கல் எடுத்து அடிக்கிறது. இன்றைக்கி சுகம் நாளைக்கு துக்கம், இன்றைக்கி சுகம் நாளைக்கு துக்கம், நாளைக்கு துக்கம் இன்றைக்கி சுகம், அதுபோல் மாறி மாறி. ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், விருப்பு வெறுப்பு இது என்றைக்கு இருக்கோ அப்போ வந்து நம்ம மனிதன் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறார். அதுபோல் நம்ம வந்து கொஞ்சம் புத்தியின் கூர்மையாக நம்ம வந்து யோசிக்க வேணும். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம என்ன யோசிக்க வேணும். நம்மெல்லாம் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அதை கொண்டு போய் என்ன பண்ணுறோம், டிவி காரண்ட்டை கொடுத்துட்றோம், இன்டர்நெட் காரண்ட்டை கொடுத்துட்டு பல மணி நேரங்கள். ஐயா நம்மளோட ஒரு நிமிடம் வந்து காலத்தின் விரயமாயிடுச்சு அப்படின்னா கோடிக்கணக்கான ரூபா கொடுத்தாலும் அதை திரும்பி வராது. இதை வந்து நம்ம மனிதர்கள் வந்து நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் நடக்குது அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம், அதுவும் டெஸ்ட்லாம் வந்து 3-4 நாள் நடக்குது, அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, வேலையை லீவ் போட்டு கூட பார்க்குறது. சில நிறைய பைத்தியக்கார மாதிரி வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக இரவுலாம் தூங்காமல், அது வந்து வெளிநாட்டில் கிரிக்கெட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஊரில் இரவாக இருக்கும், அது அப்படியே இரவு ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு. ஐயா நம்மளுடைய ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோட கணக்கிலிருந்து குறைந்து கொண்டே போகிறது. நம்மளோட மரணம் வந்துருச்சுன்னா சொல்ல முடியுமா, ஐயா இன்னும் ஒரே ஒரு கிரிக்கெட் மேட்ச் மட்டும் பார்த்துட்றேன் அப்படின்ட்டு நம்மளால் வந்து பார்க்க முடியாது. அதுபோல் நம்ம புத்தியின் கூர்மைப்படுத்தி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பார்க்க வேண்டும். இந்த ஸ்லோகத்திலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எப்போ வந்து ஒரு மனிதன் சன்னியாசி என்றால் அவன் வந்து விளைவுகளின் செயல்களிலிருந்து விருப்பமும் வெறுப்பமும் இல்லாமல் இருந்தால் அவன் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தி அடைவதற்கு முக்தி அடைகின்றான் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.